அன்பர்களே, தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, நாம் இன்று முதல் ஆபகூக் புத்தகத்தை தியானிக்கப் போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே ஆபகூக்கின் அறிமுகத்தை குறித்து தியானிப்போம். நாகும், ஆபகூக் மற்றும் செப்பனியா இந்த மூன்று புத்தகங்களும் அநேக காரியங்களிலே ஒன்றாக இருக்கிறது. தேவன் மனிதனோடு எவ்வாறெல்லாம் செயல்படுகிறார் என்பதை குறித்த பலதரப்பட்ட படிகளை இவை ஒவ்வொன்றும் நமக்கு சொல்கிறது. தேவனுடைய அரசாங்கமானது எவ்வாறு மனிதனுடைய அரசாங்கத்தோடு இணைந்திருக்கிறது என்பதை இவை நமக்கு காண்பிக்கின்றன. மேலும் தனி மனிதனோடும் அவர் காரியங்களை எவ்வாறு நடப்பிக்கிறார் என்பதையும் இவை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. மற்றொரு ஒற்றுமை என்னவென்றால், இந்த மூன்று புத்தகங்களும் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இவர்கள் எல்லாருமே சம காலத்தவராக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. நாம் இதற்கு குறிப்பிட்ட தேதியை ஒருவேளை குறிப்பிட இயலவில்லை. இவர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற அநேக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் அவ்வாறு நாம் குறிப்பிட்டு காலங்களை சொல்ல இயலாது. நமக்கு துல்லியமான தேதி என்பது முக்கியமானதல்ல. இந்த மூன்று தீர்க்கதரிசிகளும் யோசியா ராஜாவின் காலத்திலிருந்து யோயாக்கிம் ராஜாவின் ஆட்சி காலத்திற்குள் வாழ்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் காலமும் இதற்குள்ளேயே காணப்படுகிறது. வட இஸ்ரவேல் தேசம் ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்டு சென்றுவிட்டது. தென் இஸ்ரவேல் தேசம் சிறைப்பிடிப்பின் முனைப்பகுதிக்கு, அதாவது எல்லைக்கு வந்துவிட்டது. யோசியா ராஜாவுக்கு பின்னதாக தென் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ஒவ்வொருவரும் கேடானவர்களே. நாகும், ஆபகூக் மேலும் செப்பனியா போன்றவர்கள் இந்த வீழ்ச்சியின் பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இந்த புத்தகங்களுக்கிடையே அநேக ஒற்றுமைகள் இருந்தாலும் இவை ஒன்றுக்கொன்று வேறுபட்டவையாகவும் காணப்படுகின்றன. நாகும் அசீரியாவின் தலைநகரமான நினிவேயோடு மட்டுமே பேசுகிறவராய் காணப்பட்டார். தேவன் நீதியும் உண்மையும் உள்ளவர் என்று நாகும் காண்பித்தார். மேலும் தேவன் அன்பானவர் என்றார். தேவன் அந்த நகரத்தை நியாயம் தீர்த்தது முற்றிலும் சரியானது என்றும் கூறினார். ஆபகூக் பிரச்சினையை சற்று வித்தியாசமான கோணத்திலே அணுகுகிறார். அவருக்கு அடிக்கடியாக கேள்விகள் எழும்புகிறது. தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களின் அநியாயத்தை குறித்து, அக்கறையற்ற நிலையில் இருக்கிறது போல காணப்படுவதை குறித்து இவர் பாதிப்படைகிறார். ஆபகூக் தேவனிடத்தில் கேட்கிறார், நீர் ஏன் ஒன்றும் செய்கிறதில்லை என்று கேட்கிறார். இன்றும் கூட அநேகர் ஆபகூக் உணர்வதைப் போலவே சிந்திக்கிறார்கள். அவர்களும் இவ்வாறு கேட்கிறார்கள், தேவன் ஏன் ஒன்றும் செய்கிறதில்லை? அவர் ஏன் மனிதனுடைய காரியங்களிலே தலையிட்டு வன்முறையையும் அநியாயங்களையும் துன்பங்களையும் தடுத்து நிறுத்தவில்லை என்று கேட்கிறார்கள். தேவன் ஆபகூக்கின் கேள்விக்கு பதிலளித்தார். அவர் பாபிலோன் தேசத்தை ஆயத்தப்படுத்தி யூதாவை தண்டித்து அதை சிறைப்பிடிப்பிற்கு ஒப்புக் கொடுப்பதின் மூலம் இதை செய்யப்போவதாக அவர்களுக்கு அறிவித்தார். அது தன்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளாத பட்சத்திலே இதை நடப்பிக்கப் போகிறதாகவும் சொன்னார். ஒருவேளை ஆபகூக்கிற்கு முன்பே பிரச்சனை இருந்ததோ என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால், அவருக்கு உண்மையிலேயே பிரச்சனை இருந்ததை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆபகூக் தேவனை பார்த்து, கர்த்தாவே, நீர் ஏன் பாபிலோனை உம்முடைய யூதாவின் ஜனங்களை தண்டிக்க பயன்படுத்த வேண்டும்? அவர்கள் உம்முடைய சொந்த ஜனங்களை விட மிகவும் பொல்லாத, தேவ பக்தியற்ற, விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்ட, உம்மை தேடாத ஜனங்களாயிற்றே, அவர்களை ஏன் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு தேவன், தான் பாபிலோனை தப்ப விடுவதில்லை, அதையும் தண்டிப்பேன் என்று ஆபகூக்கிற்கு வெளிப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய முறையாகும். இந்த புத்தகம் புதிய ஏற்பாட்டுடன் மிகவும் தொடர்புள்ள ஒரு முக்கியமான புத்தகம். புதிய ஏற்பாட்டின் இறையியல் தத்துவங்கள் அடங்கிய மூன்று புத்தகங்களான ரோமர், கலாத்தியர், எபிரேயர் போன்றவற்றோடு இது பொதுவாக இசைந்து போகிறதாயிருக்கிறது. இந்த மூன்று புத்தகங்களிலும் ஆபகூக்கின் வசனங்கள் மேற்கோளிட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. ஆபகூக் 2:4 அவருடைய செய்திக்கு பின்னணியாக இருக்கிறது. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எனவே இந்த சிறிய புத்தகம் வேதத்திலே முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. இதனுடைய சுருக்கமான செய்தியைக் கண்டு நீங்கள் இதை சாதாரணமாக நினைத்துவிட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு புத்தகத்தின் முக்கியத்துவம் எவ்வளவு அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதைக் கொண்டு அளவிடப்படாமல், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதைக் கொண்டே அளவிடப்படுகிறது. ஆபகூக் என்னும் பெயருக்கு அணைத்துக் கொள்ளுதல் என்று அர்த்தமாகும். மார்ட்டின் லூத்தர் என்பவர் இந்த பெயருக்கு அருமையான விளக்கம் தருகிறார். ஆபகூக் அணைத்துக் கொள்ளுகிறவர். இவர் மற்றவர்களை அணைத்துக் கொள்ளுகிறவர். அவர்களை தன்னுடைய கரங்களிலே எடுத்துக் கொள்கிறவர். அவர் தன்னுடைய ஜனங்களை அணைத்துக் கொண்டு அவர்களை தன்னுடைய கரங்களிலே எடுத்துக் கொண்டவர். அதாவது ஒரு அழும் குழந்தையை இவ்வாறு ஒருவர் அணைத்து வைத்துக் கொண்டு ஆறுதல் படுத்தி தூக்கி பிடித்து அழாமல் இருப்பதற்கு செய்ய வேண்டியதை செய்வது போல செயல்பட்டார். தேவனுக்கு சித்தமானால் இது சீக்கிரத்தில் நலமாகிவிடும் என்ற உறுதியை கொடுத்து மக்களை அணைக்கிறவராக காணப்பட்டார். ஆபகூக் இங்கே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை. அவர் தான் வாழ்ந்த காலத்தையும் குறிப்பிடவில்லை. அவரை பழைய ஏற்பாட்டின் சந்தேகிக்கும் தோமா என்று அழைக்கலாம். ஏனென்றால் இவருக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். இவருடைய புத்தகம் உண்மையாக ஒரு வினோதமான புத்தகமாயிருக்கிறது. மிகவும் தெளிவுபட கூற வேண்டுமென்றால் இது தீர்க்க தரிசனங்களை உடையதல்ல. இது யோனாவின் புத்தகத்தை போன்றதாகும். இதிலே ஆபகூக் தேவனோடு உள்ள தன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை குறித்து சொல்கிறார். அவர் தேவனை பார்த்து கேட்ட கேள்விகளும் அதற்கு தேவன் அளித்த பதில்களுமே இந்த புத்தகத்திலே அடங்கியிருக்கிறது. நாம் ஆபகூக்கின் மீது ஒரு பெரிய கேள்விக்குறியை வரைந்து விடலாம். கடைசி அதிகாரம் வரை, குறிப்பாக இறுதியான 2-3 வசனங்களிலேதான் நாம் ஆச்சரிய கூறியிட முடியும். மற்ற எல்லா வசனங்களுக்கும் சேர்த்து ஒரு கேள்விக்குறியைத்தான் நாம் வரைய முடியும். இந்த புத்தகம் தீர்க்கதரிசியின் தனி அனுபவத்தை கவிதை வடிவிலே சொல்கிறது. யோனா புத்தகம் உரைநடை வடிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபகூக் ஒரு ஆர்வமான மனிதர். இவர் இந்த அழகான புத்தகத்தை சிறந்த இலக்கியமாக படைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த புத்தகத்தின் இறுதி அதிகாரம் ஒரு ஸ்தோத்திர பாடலாகும். அது தேவனை ஆராதிக்கின்ற சிறந்த வார்த்தைகள். இது இலக்கியத்தின் மிகவும் அழகான ஒரு பகுதியாகும். நீங்கள் இந்த புத்தகத்தின் நிறைவு வாக்கியத்தை பார்த்தால் அங்கே இது நேகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஆம், இது ஒரு பாடல் புத்தகம் என்பதை இது வெளிப்படுத்துகிறது இல்லையா? அங்கே அந்த வாத்தியத்தின் பெயரும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இசைக்கலைஞர்கள் அறிந்து வாசிப்பதற்காக இந்த புத்தகத்தின் இறுதி அதிகாரத்திலே சங்கீதத்தின் அழகு காணப்படுகிறது. உண்மையிலேயே முழு தீர்க்க தரிசனமும் முத்துக்கள் தான். இந்த புத்தகத்தை குறித்து கூறும் ஒரு வேத பண்டிதர், இந்த ஆபகூக்கின் மொழிநடையானது முழுவதும் இலக்கிய மேம்பாடுடையதாயிருக்கிறது, முழுவதும் அரிதான தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்பங்களாலும் வார்த்தைகளாலும் நிரம்பியிருக்கின்றன என்று சொல்கிறார். மோர்ஹவுஸ் என்பவர் இது தலை சிறந்த கவிதைக்கு பெயர் பெற்றது என்கிறார். இந்த சிறிய புத்தகம் மந்தாரத்தில் ஆரம்பித்து மகிமையில் நிறைவுறுகிறது, கேள்விக்குறியில் ஆரம்பித்து ஆச்சரியக்குறியில் முடிவடைகிறது. ஆபகூக் ஒரு பெரிய கேள்விக்குறி. தேவன் ஏன் தீமையை அனுமதிக்கிறார்? இது சிந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் தோன்றுகிற ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கு இந்த ஆபகூக் புத்தகம் பதிலாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இந்த உலகத்தின் அநியாயங்களை சரி செய்வாரா? இந்த புத்தகம் அதற்கு பதிலளிக்கிறது. தேவன் இந்த உலகத்திலே காணப்படும் தவறான காரியங்களுக்காக ஏதாவது செய்கிறாரா? அவர் செய்கிறார் என்றுதான் இந்த புத்தகம் சொல்கிறது. புதிய ஏற்பாட்டிலே தோமாவின் சந்தேகத்தையும் பழைய ஏற்பாட்டிலே ஆபகூக்கின் சந்தேகத்தையும் நவீன கால மனிதனின் ஏன் என்ற கேள்விக்குறியின் சந்தேகத்தையும் நாம் விளங்க வைத்து சந்தேகத்தை குறைத்து விடலாம் என்று எண்ணுகிறேன். ஏன் என்பது மனிதனின் அடிப்படை கேள்வியாகும். நம் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா கேள்விகளின் வேரை பார்ப்பீர்கள் என்றால் அது ஏன் என்றே இருக்கும். ஆபகூக்கின் செய்தியும் நாகூமின் செய்தியும் பெரும்பாலும் வேறுபட்டதாக இருக்கிறதை நீங்கள் காண முடியும். நாகூமின் புத்தகத்தில் பார்ப்பீர்கள் என்றால் தேவன் நியாய தீர்ப்பு செய்ய கடந்து வருகிறவராயிருக்கிறார். அங்கே கேள்வி இதுதான், தேவன் எவ்வாறு அன்பான தேவனாகவும் நியாயாதிபதியாகவும் இருக்க முடியும்? இங்கே ஆபகூக்கிலே நேர் எதிர்மாறாக காணப்படுகிறது. இந்த உலகத்திலே காணப்படும் தீமைக்கு எதிராக தேவன் ஏன் எதுவுமே செய்கிறதில்லை என்பதாகும். ஆபகூக்கின் மைய கருத்து விசுவாசம். அவர் விசுவாச தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்படுகிறார். ஆபகூக்கின் சிறந்த வாக்கியத்தை நாம் ஆபகூக் 2 அதிகாரம் 4 வசனத்திலே பார்க்கலாம். அது என்ன? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதே வசனம் புதிய ஏற்பாட்டிலே மூன்று இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? குறித்துக் கொள்ளுங்கள், ரோமர் 3:17 இதே வாக்கியம் சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 3:11 எபிரேயர் 10:38 இது மேற்கோடிட்டு காட்டப்படுகிறது. இப்பொழுது ஆபகூக் 3:1 பார்ப்போம். ஆபகூக் என்னும் தீர்க்க தரிசி தரிசனமாய் கண்ட பாரம். பாரம் என்பது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இது உண்மையில் ஆபகூக்கின் கேள்வி அல்ல, மாறாக இது தேவனுடைய பதிலாயிருக்கிறது. தேவனுடைய பதில்தான் ஆபகூக் தீர்க்க தரிசன புத்தகமாகும். தேவனுடைய பதில் என்ன? நியாய தீர்ப்பு. மற்ற தீர்க்க தரிசிகள் பாரம் என்று அழைத்தது போலவே ஆபகூக்கும் அழைக்கிறார். ஆபகூக்கின் 1வது பிரச்சனை இதுதான், தேவன் ஏன் தீமையை அனுமதிக்கிறார்? கவனியங்கள், வாசிக்கிறேன். ஆபகூக் 3:2, கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. இங்கே கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று தன்னுடைய ஜபத்திற்கு தேவன் பதிலளிக்க மறுக்கிறார் என்பது போல ஆபகூக் இங்கே கேட்கிறார். தன்னுடைய மக்கள் மத்தியிலே வன்முறையை, கொடுமையை கண்டபொழுது நம்பிக்கையின்மையாகிய இருளின் மத்தியிலிருந்து அவர் இவ்வாறு கதறுகிறார். தேவன் ஒன்றுமே செய்யவில்லை, ஒன்றுமே செய்யவில்லை. இதுவே ஆபகூக்கின் புலம்பல். நாம் இந்த புத்தகத்தின் இறுதி பகுதியை பார்க்கும்பொழுது அது துதிப்பாடலோடு, நன்றி பாடலோடு, மகிழ்ச்சியின் கீதத்தோடு நிறைவடைகிறதை பார்க்கலாம். அருமையானவர்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி எழும்புவென்றால் நீங்கள் அப்படியே இருந்துவிடக்கூடாது. அதை தேவனிடத்திலே கொண்டு வந்து அவரிடத்திலே சொல்லுங்கள். உங்களுடைய ஜபம் கருத்தானதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து அதற்கான பதிலை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே எதுவானாலும், கேள்வியோ பிரச்சனையோ, அதை தேவனிடத்திலேயே கொண்டு வாருங்கள். சங்கீதம் 56:3, நான் பயப்படுகிற நாளில் உம்மையே நம்புவேன் என்று தாவீது சொல்லுகிறார். இங்கே தன்னை பயப்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும், தன்னுடைய பயத்தையும் கர்த்தரிடத்திலேயே கொண்டு செல்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மையும் இன்று அநேக காரியங்கள் பயப்படுத்துகின்றன. நாம் அந்த வேளையிலே சோர்ந்து போகாமல் அந்த பயத்தை குறித்தும் தேவனிடத்திலேயே சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்தந்த காரியங்கள் எனக்கு பயமாக இருக்கிறது என்று அவரிடத்திலே நாம் சொல்லலாம். அப்படி நாம் அவரிடத்திலே சொல்வதை விட்டுவிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலே நம்முடைய பயத்தையோ பிரச்சனையோ கொண்டு செல்வோம் என்றால் எந்த தீர்வும் நமக்கு உண்டாக போவதில்லை. பயம் குறைவதற்கு பதிலாக அது அதிகரிக்கத்தான் செய்யும். அடுத்ததாக இங்கே ஆபகூக் தனக்கு நேரிட்ட பிரச்சனை குறித்து முறையிட்டுக் கொண்டிருக்கவில்லை என்பதை கவனியுங்கள். மற்ற மக்கள் தவறு செய்கிறது, பாவம் செய்கிறது ஆபகூக்கை துக்கப்படுத்தியது என்று நாம் அறிகிறோம். அருமையானவர்களே, நீங்கள் மற்றவர்கள் செய்கிற பாவங்களுக்காக வருத்தப்படுகிறீர்களா? இவ்வாறு வருத்தப்பட்டு வேதனையோடு செய்வதுதான் மண்டாட்டு ஜபம். மற்றவர்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக நாம் மண்டாடி ஜபம் செய்ய வேண்டும். ஆபிரகாம் சோதோம் குமராவிற்காக மண்டாடி ஜெபித்தார். தேவன் இவ்வாறு ஜபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மோசேயின் மண்டாட்டு ஜபங்களும் சிறந்தவை. அதேபோல இயேசுவின் மண்டாட்டு ஜபமும் சிறந்தது. இந்த மண்டாட்டு ஜபம் மிகவும் அவசியமானது பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த பாவமான உலகத்தின் சுபாவம் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. ஆகவே தேவனுடன் ஒப்புரவானவர்கள், நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக சென்று தேவனை விட்டு பிரிந்து காணப்படுகிற ஜனங்களுக்காக பாரத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, கரிசனையோடு கூட ஜெபிக்க வேண்டும். அவருக்கும் அவருடைய வீழ்ந்து போன சிருஷ்டிக்கும் இடையே ஒப்புரவாகுதலை நாடி இவ்வாறு நாம் மண்டாடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த மண்டாட்டு ஜபம் சுயநலமற்றது, பிறர் நலத்தை மாத்திரம் நோக்கக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தோடு, மண்டாட்டோடு கூட ஆபகூக் காணப்பட்டார். தன் ஜனங்களின் பாவங்களுக்காக அவர் துக்கப்பட்டு தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து கதறினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாசிக்கும் செய்தி தாட்களிலே, பார்க்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே எவ்வளவு பயங்கரமான பாவங்களை குறித்தும் மனிதனுடைய தவறான பழக்க வழக்கங்களை குறித்தும் கவனிக்கிறீர்கள். இதையெல்லாம் கவனிக்கும் பொழுது உங்கள் உள்ளம் இயங்கவில்லையா? உங்களுக்கு அது வேதனையாக இல்லையா? அப்படி இருக்கும் என்றால் அதையெல்லாம் குறித்து வைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாட்டு ஜபங்களை ஏறிடுங்கள். அவர் நம்முடைய மன்றாட்டை கேட்க அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார், கரிசனை உள்ளவராயிருக்கிறார். மனிதனுடைய பாவங்களில் இருந்து அவர்களை விடுதலை செய்ய அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நாம் கருத்தாய் ஜெபிக்க ஜெபிக்க அது தேவனுடைய இருதயத்தையும் தொடும், மனிதனுடைய வாழ்க்கையையும் தொடும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கைக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, இந்த நாளிலேயும் நாங்கள் வாசித்த உம்முடைய வசனங்களுக்காக, நாங்கள் அறிந்து கொண்ட சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆபகூக்கை போல எங்கள் வாழ்க்கையிலேயும் அநேக வேளைகளிலே கேள்விக்குறிகளோடு இருக்கிறோம் ஐயா. எங்கள் உள்ளங்களிலே அவ்வாறு கேள்விக்குறிகள் எழும்பும் பொழுதெல்லாம் எங்களுக்கு நாங்களே அதை குறித்து சிந்தித்துக் கொண்டுவராமல் எங்கள் உள்ளங்களிலே எழும்பும் கேள்விகளை உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வைக்கவும், உம்முடைய கரத்திலிருந்து அதற்கான விடைகளை, சரியான தெளிவான விடைகளை பெற்றுக்கொள்ளும். நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபொழுது மக்கள் மேலே எவ்வாறு கரிசனை உள்ளவராக, மன உருக்கமுள்ளவராக வாழ்ந்தீரோ, அதே போல நாங்களும் எங்களை சுற்றி நடக்கிற பாவங்களை குறித்து கருத்தற்றவர்களாய் ஜீவிக்காமல் அதை குறித்து துக்கப்படுகிறவர்களாக, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கும் அளவிற்கு கரிசனை உள்ளவர்களாக மாற எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை சுற்றி நாங்கள் கவனிக்கிற, நாங்கள் கேட்கிற, பார்க்கிற பாவங்கள் எங்களை துக்கப்படுத்தாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் போய்விடாதபடி, அந்த பாவ பாரத்தின் அழுத்தங்கள் எங்களை மன்றாட்டு ஜபங்களை ஏறெடுக்க செய்யும்படியாக, உம்முடைய தூய ஆவியானவரே வழி நடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அவ்வாறு கருத்தோடு ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தருளும். பாவத்திலே வாழ்கிற மக்களை குறித்து அக்கறைப்படுகிற சகோதர சகோதரிகளாக நீரே உம்முடைய பிள்ளைகளை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 24:14. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 24:14.